வேதத்தை தினம் தியானி சகல பேர்க்கும் அதமிமானி உத்தம ஜீவிய வழிகாட்டும் உயர்வானுலகில் உனை கூட்டும் சத்திய வேதத்தை தினம் தியானி சகல பேர்க்கும் அதமிமானி.
அதிகாலை நேரத்தில் ஆண்டவர் சமூகத்தில் அமைதியை தேடி வானொலி பெட்டிக்கருகில் ஆவலோடு காத்திருக்கும் நண்பர்களே, உங்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. சங்கீதம் 119:105.
உமது பிரமாணங்களில் மன மகிழ்ச்சியாயிருக்கிறேன், உமது வசனத்தை மறவேன் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல ஆவலோடு கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள காத்திருக்கிறவங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்று அப்போஸ்தலர் 21:27 முதல் சிந்திக்க போகிறோம். கடந்த நிகழ்ச்சியின் இறுதியிலே பவுல் இன்னும் 4 பேரோடு சேர்ந்து சுத்திகரிப்பு செய்து கொண்டு தேவாலயத்திலே பிரவேசித்து அவர்களில் ஒவ்வொருவனுக்காகவும் வேண்டிய பலி செலுத்தி தீர்மளவும் சுத்திகரிப்பு நாட்களை நிறைவேற்றும்படியாக கடந்து சென்றார். வசனங்கள் 27-29 பாருங்கள். அப்போஸ்தலர் 21:27-29.
அந்த 7 நாட்களும் நிறைவேறி வருகையில் ஆசியா நாட்டிலிருந்து வந்த யூதர்கள் அவனை தேவாலயத்திலே கண்டு ஜனங்கள் எல்லாரையும் எடுத்துவிட்டு அவன் மேல் கை போட்டு, இஸ்ரவேலரே உதவி செய்யுங்கள், நம்முடைய ஜனத்திற்கும் வேத பிரமாணத்திற்கும் இந்த ஸ்தலத்திற்கும் விரோதமாக எங்கும் எல்லாருக்கும் போதித்து வருகிறவன் இவன்தான். இந்த தேவாலயத்திற்குள்ளே கிரேக்கரையும் கூட்டிக் கொண்டு வந்து இந்த பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்தினான் என்று சத்தமிட்டார்கள். எபேசியனாகிய த்ரோபீமு என்பவன் முன்னே நகரத்தில் பவுலுடனே கூட இருக்கிறதை கண்டிருந்தபடியால் பவுல் அவனை தேவாலயத்தில் கூட்டிக் கொண்டு வந்திருப்பான் என்று நினைத்தார்கள்.
பொதுவாக கும்பலாக சேர்ந்து கலகம் செய்கிறவர்கள் இது இப்படி இருக்குமோ அது அப்படி இருக்குமோ என்ற யூகத்திலேயும் தவறுதலான செய்தியையுமே கேட்டு இவ்வாறு செயல்படுவார்கள். பவுல் ஒரு யூதர். யூத கலாச்சாரத்திலேயே அவர் வளர்க்கப்பட்டிருந்தார். அவர் எருசலேமிற்கு வந்தபொழுது தேவாலயத்திற்குள்ளே பிரவேசித்தார். ஆனால் த்ரோபீமு ஒரு எபேசியன். ஆனாலும் பவுல் அப்போஸ்தலன் மூலமாக அவன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்த ஒரு விசுவாசி. அவனும் எருசலேமிலே பவுலோடு இருந்தாலும் தேவாலயத்திற்குள்ளே போக வேண்டும் என்ற எந்த எண்ணமும் அவனுக்கு கிடையாது. அங்கே நடைபெறுகிற எந்த பழக்க வழக்கத்திலேயும் அவன் ஈடுபட வேண்டும் என்கிற எண்ணமும் அவனுக்கு இல்லை. ஏனென்றால் அது அவனுடைய பின்னணியமும் அல்ல. கிருபையின் கீழே வந்த அவன் அவ்வாறு செய்ய வேண்டும் என்றால் செய்யலாம். இதுதான் கிருபையின் கீழே இருக்கிறவர்களுக்குரிய சுயாதீனம். அப்போஸ்தலன் பவுலுக்கு தெரியும், தான் செய்வேன் என்று சொல்லியிருந்த காரியத்தை இப்பொழுது செய்தாலும் அதற்கும் ரட்சிப்பிற்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்பது தெரியும். ஏனென்றால் யூதர்களும் சரி கிரேக்கர்களும் சரி, இந்த உலகத்திலே எந்த ஒரு மனிதனுமே தேவனுடைய கிருபையினாலே இயேசு கிறிஸ்துவின் மேலே வைக்கும் விசுவாசத்தின் மூலமாக மட்டுமே ரட்சிக்கப்படுகிறார்கள். பவுல் அப்போஸ்தலன் செய்திருந்த பொருத்தனை ஒருவேளை உபவாசிப்பதுவோ அல்லது குறிப்பிட்ட உணவை உட்கொள்வதாகவோ இருந்திருக்கலாம். அது பவுல் அப்போஸ்தலனுடைய பின்னணியம் தொடர்பானது. இன்றைக்கும் உலகத்தின் பல பகுதிகளிலே உணவு பழக்க வழக்கங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் கிறிஸ்தவர்கள் உண்டு. அவர்கள் மற்றவர்களை பார்த்து நீங்கள் இதை இதைத்தான் சாப்பிட வேண்டும், இதை இதையெல்லாம் சாப்பிடக்கூடாது என்று சொல்வார்கள். அருமையானவர்களே, வித்தியாசமான உணவுப் பொருட்களை சாப்பிடுவதற்கும் ரட்சிப்பிற்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. அது நம்முடைய சரீரத்தை பாதிக்கிறதாகவே இருக்கிறது. நம்முடைய சரீரம் பாதிக்கப்படாத உணவை நாம் உட்கொள்ளலாம். சரீரம் பாதிக்கப்படும் உணவை நாம் கட்டாயம் தவிர்க்க வேண்டும். ஆனால் நீங்கள் இதை இதைத்தான் சாப்பிட வேண்டும் என்பது தேவனுடைய கட்டளை அல்ல. அதற்கும் தேவனோடு உள்ள உங்கள் உறவிற்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. கர்த்தரை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் இந்த அடிப்படை சத்தியத்தையும் அறிந்திருக்க வேண்டும். பாருங்கள் அப்போஸ்தலர் 21:30-32.
அப்பொழுது நகரம் முழுவதும் கலக்கமுற்றது. ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வந்து பவுலை பிடித்து அவனை தேவாலயத்திற்கு புறம்பே இழுத்து கொண்டு போனார்கள். உடனே கதவுகள் பூட்டப்பட்டது. அவர்கள் அவனை கொலை செய்ய எத்தனித்திருக்கையில் எருசலேம் முழுவதும் கலகமாயிருக்கிறதென்று போர்ச்சேவகரின் சேனாபதிக்கு செய்தி வந்தது. உடனே அவன் போர்ச்சேவகரையும் அவர்களுடைய அதிபதிகளையும் கூட்டிக் கொண்டு அவர்களிடத்திற்கு ஓடினான். சேனாபதியையும் போர்ச்சேவகரையும் அவர்கள் கண்டபோது பவுலை அடிக்கிறதை விட்டு நிறுத்தினார்கள்.
பவுல் அப்போஸ்தலன் மேலே மக்களுக்கு இருந்த கசப்பையும் வெறுப்பையும் கவனித்தீர்களா? ஏன் அவர் மேலே இந்த வெறுப்பு? ரட்சிக்கப்படுவதற்கு மோசேயின் பிரமாணங்களின் வழியாக செல்ல வேண்டியது அவசியமில்லை. இயேசு கிறிஸ்துவின் மேலே உள்ள விசுவாசமே போதும் என்பதை அவர் போதித்ததினாலேயே இந்த பாடுகள். அவருக்கு விருப்பமானால் மற்ற யூத ஜனங்கள் செய்யும் சில சடங்காச்சாரங்களை அவர் செய்யலாம். அதற்கு அவருக்கும் உரிமை உண்டு. அவர் தமக்கு சொந்தமான ஜனங்களை, யூதர்களை ஆதாயப்படுத்தும்படிக்கே யூதனைப் போலும் வாழ்ந்து வந்தார். அவருடைய மனதில் இருந்த நோக்கம் நிறைவேறாவிட்டாலும் தேவனுடைய ஒரு நோக்கம் அங்கே நிறைவேறுகிறது. போர் சேவர்களின் தலைவனும் போர் சேவர்களும் தலையிடாவிட்டால் இந்த கூட்டமே பவுல் அப்போஸ்தலனை கொலை செய்திருக்கும். பாருங்கள், அப்போஸ்தலர் 21:33.
அப்பொழுது சேனாபதி கிட்ட வந்து அவனை பிடித்து இரண்டு சங்கிலிகளினாலே கட்டும்படி சொல்லி இவன் யார் என்றும் என்ன செய்தான் என்றும் விசாரித்தான்.
கவனித்தீர்களா? இந்த சேனாபதி பவுல் அப்போஸ்தலனை அறியாத ஒருவன். பவுல் அப்போஸ்தலனை பார்த்தவுடனே, அடே அப்பா, புறஜாதியாருக்கு அனுப்பப்பட்ட அப்போஸ்தலனாய் பவுல் அல்லவா என்று சொல்லவில்லை. பவுல் யார் என்று தெரியாதபடியினாலே ஏதோ குற்றம் செய்த ஒரு குற்றவாளி என்றுதான் எண்ணினான். எனவேதான் சங்கிலியினாலே கட்டப்படும்படி உத்தரவு கொடுத்தான். வசனங்கள் 34-36 வரை பாருங்கள்.
அதற்கு ஜனங்கள் பலவிதமாய் சத்தமிட்டார்கள். சந்தடியினாலே நிச்சயத்தை அவன் அறியக்கூடாமல் அவனை கோட்டைக்குள்ளே கொண்டு போகும்படி கட்டளையிட்டான். அவன் படிகள் மேல் ஏறின போது ஜனக்கூட்டம் திரண்டு பின் சென்று இவனை அகற்றும் என்று உக்கிரமாய் கூப்பிட்டபடியினாலே போர்ச்சேவகர் அவனை தூக்கி கொண்டு போக வேண்டியதாயிருந்தது.
இங்கே பெருங்கூட்ட மக்களிடத்திலிருந்து சேனாபதி எதையும் அறிந்து கொள்ள முடியாதவனாயிருந்தபடியினாலே பவுல் அப்போஸ்தலனுக்கு எதிராக சொல்லப்படும் குற்றச்சாட்டு என்ன என்பதை அறிந்து கொள்ளும்படியாக கோட்டைக்குள்ளே கொண்டு போகிறான். ஆனால் இங்கே நாம் பார்க்கிறது போல இந்த திரள் கூட்ட மக்களுக்கு பவுல் அப்போஸ்தலனை கொலை செய்தால் போதும் என்று இருந்தது. வசனம் 37.
அவர்கள் பவுலை கோட்டைக்குள்ளே கொண்டு போகிற சமயத்தில் அவன் சேனாபதியை நோக்கி, நான் உம்முடனே ஒரு வார்த்தை பேசலாமா என்றான். அதற்கு அவன், உனக்கு கிரேக்கு பாஷை தெரியுமா?
இப்பொழுது இந்த சேனாபதிக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. ஒரு சாதாரண குற்றவாளியை கைது செய்து விட்டோம் என்று எண்ணிக்கொண்டிருந்தான். ஆனால் பவுல் மிக சரளமாக கிரேக்கு மொழி பேசுகிறார். இந்த சேனாபதிக்கும் கிரேக்கு மொழி தெரிந்திருந்தபடியினாலே பவுலை பார்த்து என்ன கேட்கிறான் பாருங்கள். அப்போஸ்தலர் 21:38.
நீ இந்த நாட்களுக்கு முன்னே கலகம் உண்டாக்கி 4000 கொலைபாதகரை வனாந்தரத்திற்கு கொண்டு போன எகிப்தியன் அல்லவா என்றான்.
ஏதோ கலகம் செய்யும் ஒரு கூட்டத்திற்கு தலைவன் பவுல் என்று இவன் நினைத்துக் கொண்டிருந்தான். ஒரு கூட்டம் ஜனங்களை தனக்காக சேர்த்து கொண்டு வனாந்தரத்திற்கு போக போகிறான் என்றும் நினைத்தான். அப்போஸ்தலர் 21:39.
அதற்கு பவுல், நான் சிலிசியா நாட்டிலுள்ள கீர்த்தி பெற்ற தர்சு பட்டணத்து யூதன். ஜனங்களுடனே பேசும்படி எனக்கு உத்தரவாக வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான்.
பவுல் கிரேக்க மொழியிலே பேசுகிறார். ஆனால் தான் ஒரு யூதன் என்று அவனுக்கு சொல்லுகிறார். பவுல் யார் என்பதை அறிந்து கொண்ட பொழுது, சரி, நீ யார் என்று எனக்கு தெரியாது, ஆனால் உன் ஜனங்களிடத்திலே நீ பேசு என்று உத்தரவு கொடுக்கிறான். அப்போஸ்தலர் 21:40 வசனம்.
உத்தரவான போது பவுல் படிகளின் மேல் நின்று ஜனங்களை பார்த்து கையமர்த்தினான். மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் எபிரேய பாஷையிலே பேச தொடங்கினான்.
பவுல் சேனாதிபதியிடத்திலே கிரேக்க மொழியிலே பேசினாலும் யூத ஜனக்கூட்டத்தோடு பேசும்பொழுது சுத்தமான எபிரேய மொழியிலே பேசுகிறார். அவர் யூத மொழியிலே எபிரேய மொழியிலே அவர்களோடு பேச தொடங்கிய பொழுது அவர்கள் நேசிக்கும் அவர்கள் புரிந்து கொள்ளும் மொழியின் சத்தத்தை கேட்டபொழுது அவர் சொல்வதை கவனித்து கேட்கிறார்கள். இப்பொழுது அப்போஸ்தலர் 22 பார்க்க போகிறோம். இந்த அதிகாரத்திலே இந்த ஜனக்கூட்டத்திற்கு பவுல் கொடுத்த செய்தியை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து பவுலை சந்தித்த சம்பவத்தை விவரிக்கிறார். எருசலேமுக்கு தன்னை எது கொண்டு வந்தது என்பதையும் விவரிக்கிறார். பின்னர் தான் ஒரு ரோம பிரஜை என்பதனாலே சாதாரணமாய் குற்றவாளிகளை அடிக்கிற சவுக்கடியிலிருந்து தான் தப்பிக்கொள்ளும்படியாக ரோம அதிகாரத்திற்கு முறையிடுகிறார். இங்கே அப்போஸ்தலனாய் பவுலுடைய சிறந்த ஒரு செய்தியை நாம் பார்க்கலாம். கவனியுங்கள், அப்போஸ்தலர் 22:1.
சகோதரரே, பிதாக்களே, நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்ல போகிற நியாயங்களுக்கு செவி கொடுப்பீர்களாக என்றான்.
என்ன சகோதரரே என்று அழைக்கிறாரே என்று ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். ஆம், அவர்கள் எல்லாரும் ஓர் இனத்து மக்கள். என்றாலும் அந்த சகோதரர்கள் தான் பவுலை கொலை செய்ய விரும்பினார்கள். அவர் கேலியாக அந்த வார்த்தையை பேசுகிறாரா? இல்லை. தொடர்ந்து பாருங்கள், பிதாக்களே என்றும் சொல்கிறார். மதிப்பு கொடுக்க வேண்டியவர்களுக்கு மதிப்பு கொடுப்பவர் பரிசுத்த பவுல். அப்போஸ்தலர் 22 அதிகாரம் 2 வசனம்.
அவன் எபிரேய பாஷையிலே தங்களுடனே பேசுகிறதை அவர்கள் கேட்ட பொழுது அதிக அமைதலாயிருந்தார்கள். அப்பொழுது அவன்,
கவனித்தீர்களா, எபிரேய பாஷையிலே அவர்களோடு பேச துவங்கிய உடனே அவர்கள் அமைதலாயிருந்தார்கள். அலையின் இறைச்சல் திடீரென்று நின்று போனது போல அங்கே ஒரு அமைதி. இப்பொழுது தங்களிலே ஒருவனாகி பவுல் பேசுகிறதை அவர்கள் கேட்கிறார்கள். முதலாவது தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் சாட்சியை அவர் கூறுகிறார். அப்போஸ்தலர் 22:3.
நான் யூதன், சிலிசியா நாட்டிலுள்ள தர்சு பட்டணத்திலே பிறந்து இந்த நகரத்திலே கமாலியேலின் பாதத்தருகே வளர்ந்து முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படியே திட்டமாய் போதிக்கப்பட்டு இன்றைய தினம் நீங்கள் எல்லாரும் தேவனை குறித்து வைராக்கியமுள்ளவர்களாய் இருக்கிறது போல நானும் வைராக்கியமுள்ளவனாய் இருந்தேன்.
பவுல் அப்போஸ்தலன் யூத மத தலைவர்களினாலே துன்பப்படுத்தப்படுகிறார். தானும் அவர்களிலே ஒருவன் தான் என்பதை அவர்களுக்கு சொல்கிறார். ஏனென்றால் பவுலும் ஒரு பரிசேயன். அவர்கள் மேலே மன உருக்கமுள்ளவராக இரக்கமுள்ளவராக பவுல் பேசுகிறார். ஏனென்றால் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே இருக்கிறார்கள் என்பதை பவுல் நன்றாக அறிந்திருக்கிறார். ஏனென்றால் அவரும் அவர்களிலே ஒருவராயிருந்தார். அவர்களையும் இயேசு கிறிஸ்துவுக்காக ஆதாயப்படுத்தும்படியாக தன்னுடைய பின்னணியத்தை பகிர்ந்து கொள்கிறார். பவுலுக்கு ஒரு உன்னதமான ஒரு பின்னணியம் உண்டு. கிரேக்க கல்வி அறிவுக்கு ஒரு மையமாக அந்நாட்களிலே விளங்கியதுதான் தர்சு பட்டணம். சிறந்த கிரேக்க கலாச்சாரம் தர்சு பட்டணத்திலே தான் இருந்தது. அது அத்தேனை பட்டணத்திலேயோ கொரிந்து பட்டணத்திலேயோ அந்த நாட்களிலே இல்லை. கல்வி ஸ்தாபனங்கள் அதிகமாக இருக்கும் இடங்களை ஆக்ஸ்போர்டு என்று இந்நாட்களிலே குறிப்பிடுகிறோம் அல்லவா, அது அந்நாட்களின் கிரேக்க ஆக்ஸ்போர்டாய் இருந்தது. எனவே சிறந்த கிரேக்க பின்னணியமும் அவருக்கு உண்டு. அது மட்டுமல்ல, அவர் எருசலேமிலேயும் தங்கியிருந்து கமாலியல் என்னும் சிறந்த யூத தலைவரின் கீழே பயின்றிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒருவருடைய வார்த்தைகளைத்தான் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள் அப்போஸ்தலர் 22:4.
நான் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையும் ஸ்திரீகளையும் கட்டி சிறைச்சாலைகளில் ஒப்புவித்து மரண பரியந்தம் துன்பப்படுத்தினேன்.
கவனித்தீர்களா, இந்த மார்க்கத்தாராகிய என்று பவுல் குறிப்பிடுகிறார். திருச்சபை என்றோ இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் என்றோ கிறிஸ்தவர்கள் என்றோ பவுல் கூறவில்லை. அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தையை அவர் பேசுகிறார். இந்த மார்க்கம் என்றால் அது எந்த மார்க்கம்? அதுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமான மார்க்கம். அதுதான் இயேசு கிறிஸ்து. அப்படி என்றால் அவர் என்ன சொல்கிறார்? அருமையானவர்களே கவனியுங்கள், எனக்கும் உங்களை போன்ற ஒரு பின்னணியம் தான் இருந்தது. இதே வழியிலே தான் நானும் இந்த மார்க்கத்தாரை துன்பப்படுத்தினேன். நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியும். நானும் இதே காரியத்தை செய்தேன் என்பதை விவரிக்கிறார். பாருங்கள் அப்போஸ்தலர் 22:5-7 வசனம் வரை.
அதற்கு பிரதான ஆசாரியரும் மூப்பர் யாவரும் சாட்சி கொடுப்பார்கள். அவர்கள் கையிலே நான் சகோதரருக்கு நிருபங்களை வாங்கி கொண்டு தமஸ்குவில் இருக்கிறவர்களும் தண்டிக்கப்படும்படிக்கு அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி அவ்விடத்திற்கு போனேன். அப்படி நான் பிரயாணப்பட்டு தமஸ்குவுக்கு சமீபமான போது மத்தியான வேளையிலே சடுதியாய் வானத்திலிருந்து பேரொளி உண்டாகி என்னை சுற்றி பிரகாசித்தது. நான் தரையிலே விழுந்தேன். அப்பொழுது, சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று என்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டேன்.
இப்பொழுது பவுல் தன்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறார். வசனம் 8.
அதற்கு நான், ஆண்டவரே நீர் யார் என்றேன். அவர், நீ துன்பப்படுத்துகிற நஸ்ரேயனாகிய இயேசு நானே என்றார்.
கவனித்தீர்களா, இந்த வார்த்தைகளை எல்லாம் அவர் சொல்லும் பொழுது மிக மிக அமைதியாக, அந்த கூட்டத்திற்குள்ளே ஒரு சின்ன ஊசியை போட்டாலும் அதன் சத்தம் கேட்கும்படியாக அமைதியாயிருக்கிறார்கள். அப்போஸ்தலர் 22:9.
என்னுடனே கூட இருந்தவர்கள் வெளிச்சத்தை கண்டு பயமடைந்தார்கள். என்னுடனே பேசினவருடைய சத்தத்தையோ அவர்கள் கேட்கவில்லை.
இந்த இடத்துல நாம் நின்று நிதானமாக ஒரு காரியத்தை கவனிக்க வேண்டும். தர்சு பட்டணத்து சவுல் மனம் திரும்பிய சம்பவத்தை அப்போஸ்தலர் 9 வாசிக்கும் பொழுது 7 அவருடனே கூட பிரயாணம் பண்ணின மனிதர்கள் சத்தத்தை கேட்கும் ஒருவரையும் காணாமல் பிரமித்து நின்றார்கள் என்று வாசிக்கிறோம். இங்கே பவுல் அதை குறித்து சொல்லும் பொழுது என்னுடனே பேசினவருடைய சத்தத்தையோ அவர்கள் கேட்கவில்லை என்று சொல்கிறார். ஒருவேளை இது என்னடா முன்னுக்கு பின் முரண்பாடா இருக்கிறதே என்று நினைக்கலாம். ஆனால் இங்கே எந்த விதமான முரண்பாடும் இல்லை. அந்த மனிதர்கள் ஒரு சத்தத்தை கேட்டார்கள், ஆனால் அவர்களால் எதையுமே புரிந்து கொள்ள முடியவில்லை. அப்போஸ்தலனாய பவுல் அந்த வார்த்தைகளை தெளிவாக கேட்டார். தொடர்ந்து பாருங்கள் அப்போஸ்தலர் 22:10-15 வரை.
அப்பொழுது நான், ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்றேன். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து தமஸ்குவுக்கு போ, நீ செய்யும்படி நியமிக்கப்பட்டதெல்லாம் அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அந்த ஒளியின் மகிமையினாலே நான் பார்வையற்று போனபடியினால் என்னோடு இருந்தவர்களால் கைலாக கொடுத்து வழி நடத்தப்பட்டு தமஸ்குவுக்கு வந்தேன். அப்பொழுது வேத பிரமாணத்தின்படியே பக்தியுள்ளவனும் அங்கே குடியிருக்கிற சகல யூதராலும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவனுமாகிய அனனியா என்னும் ஒருவன் என்னிடத்தில் வந்து நின்று, சகோதரனாகிய சவுலே, பார்வையடையவாயாக என்றான். அந்நேரமே நான் பார்வையடைந்து அவனை ஏறிட்டு பார்த்தேன். அப்பொழுது அவன், நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருவுளத்தை நீ அறியவும், நீதிபரரை தரிசிக்கவும், அவருடைய திருவாய் மொழியை கேட்கவும் அவர் உன்னை முன்னமே தெரிந்து கொண்டார். நீ கண்டவைகளையும் கேட்டவைகளையும் குறித்து சகல மனுஷருக்கு முன்பாக அவருக்கு சாட்சியாயிருப்பாய்.
இங்கே பவுலுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒரு நேர்காணல் நடைபெறுகிறது. அரபிய பாலைவனத்திலே அவர் நாட்களை கழித்த பொழுதும் கர்த்தர் அவரோடு பேசினார் என்றும் அவருக்கு கற்றுக் கொடுத்தார் என்றும் நாம் விசுவாசிக்கலாம். வசனங்கள் 16-20 வரை பார்ப்போம்.
இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றான். பின்பு நான் எருசலேமுக்கு திரும்பி வந்து தேவாலயத்திலே ஜபம் பண்ணி கொண்டிருக்கையில் ஞான திருஷ்டியடைந்து அவரை தரிசித்தேன். அவர் என்னை நோக்கி, நீ என்னை குறித்து சொல்லும் சாட்சியை இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆதலால் நீ தாமதம் பண்ணாமல் சீக்கிரமாய் எருசலேமை விட்டு புறப்பட்டு போ என்றார். அதற்கு நான், ஆண்டவரே, உம்மிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவர்களை நான் காவலில் வைத்து ஜப ஆலயங்களிலே அடித்ததையும் உம்முடைய சாட்சியாகிய ஸ்தேவானுடைய ரத்தம் சிந்தப்படுகிற போது நானும் அருகே நின்று அவனை கொலை செய்வதற்கு சம்மதித்து அவனை கொலை செய்தவர்களின் வஸ்திரங்களை காத்து கொண்டிருந்ததையும் இவர்கள் அறிந்திருக்கிறார்களே என்றேன்.
ஸ்தேவான் கல்லறியப்பட்டு கொலை செய்யப்படும் பொழுது தானும் அங்கே இருந்தார் என்பதை அவர் மறந்து போகவே இல்லை. உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் அவரே அதற்கு பொறுப்பானவராய் அங்கே இருந்தார். அது அவருடைய மனதிலே ஆழமாய் பதிந்திருந்த ஒரு சம்பவம். அவருடைய மனம் திரும்புதலுக்கு அவரை ஆயத்தப்படுத்திய சம்பவமும் அது என்று நாம் சொல்லலாம். அப்போஸ்தலர் 22-21-22 வசனங்கள்.
அதற்கு அவர், நீ போ, நான் உன்னை தூரமாய் புறஜாதிகளிடத்திலே அனுப்புவேன் என்று சொன்னார் என்றான். இந்த வார்த்தை வரைக்கும் அவனுக்கு செவி கொடுத்தார்கள். பின்பு, இப்படிப்பட்டவனை பூமியிலிருந்து அகற்ற வேண்டும், இவன் உயிரோடு இருக்கிறது நியாயம் அல்லவென்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னார்கள்.
இங்கே அவர் புறஜாதிகளை குறித்து குறிப்பிடுகிறார். ஏனென்றால் இவ்வளவு காலம் அவர் புறஜாதி மக்களிடத்திலே சென்று இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்து வந்திருந்தார். யூதர்கள் அதை அறிந்திருந்தார்கள். புறஜாதியார் என்று சொன்ன உடனேயே அந்த வார்த்தை அவர்களுக்குள்ளே ஒரு தீயை பற்ற வைக்கிறது. இந்த வார்த்தை வரைக்கும் அவனுக்கு செவி கொடுத்தார்கள். பின்பு பவுலுக்கு எதிராக அவர்கள் கூக்குரலிட ஆரம்பித்தார்கள். பாருங்கள் அப்போஸ்தலர் 22-23-24 வசனங்கள்.
இவ்விதமாய் அவர்கள் கூக்குரலிட்டு தங்கள் மேல் வஸ்திரங்களை எரிந்துவிட்டு ஆகாயத்திலே புழுதியை தூற்றிக் கொண்டிருக்கையில் சேனாபதி அவனை கோட்டைக்குள்ளே கொண்டு வரும்படி கட்டளையிட்டு, அவர்கள் அவனுக்கு விரோதமாய் இப்படி கூக்குரலிட்ட முகாந்திரத்தை அறியும்படிக்கு அவனை சவுக்கால் அடித்து விசாரிக்க சொன்னான்.
கிரேக்க மொழியிலே சேனாதிபதியினிடத்திலே பேசிக் கொண்டிருந்த பவுல் யூதர்களுடனே எபிரேய பாஷையிலே பேசிய பொழுது பவுல் என்ன பேசுகிறார் என்பதை முழுமையாய் அறிந்து கொள்ளாமல் அந்த தலைவன் நின்று கொண்டிருந்தான். அங்கே என்ன நடக்கிறது என்பதோ, பிரச்சனை என்ன என்பதையோ அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இப்பொழுது கலகம் உண்டாகி அவர்கள் கூக்குரலிட்டு தங்கள் மேல் வஸ்திரங்களை எரிந்து ஆகாயத்திலே புழுதியை தூற்றி கொண்ட பொழுது வேறு எதுவுமே செய்ய முடியாமல் சேனாபதி பவுலை கோட்டைக்குள்ளே கொண்டு வரும்படியாக கட்டளையிடுகிறான். இப்பொழுது பவுல் ஒரு குற்றவாளி போல பிடிக்கப்பட்டிருந்ததாலே சவுக்கினாலே அடித்து உண்மையை அறிந்து கொள்ளலாம் என்று எண்ணுகிறான். பாருங்கள் அப்போஸ்தலர் 22-25.
அந்தப்படி அவர்கள் அவனை வாரினால் அழுந்த கட்டும் போது பவுல் சமீபமாய் நின்ற 100 அதிபதியை நோக்கி, ரோமனும் நியாயம் விசாரிக்கப்படாதவனுமாய் இருக்கிற மனுஷனை அடிக்கிறது உங்களுக்கு நியாயமா என்றான்.
சுற்றியுள்ள எல்லாராலும் தவறுதலாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நிலைமையிலே பவுல் இருக்கிறார். யூதர்கள் என்ன நினைத்தார்கள்? அந்த கிரேக்க விசுவாசியாகிய த்ரோபீமுவை பவுல் தேவாலயத்திற்குள்ளே கூட்டிக் கொண்டு வந்து விட்டார் என்று எண்ணினார்கள். ஆனால் உண்மையில் அவன் உள்ளே வரவில்லை. இந்த சேனாபதி பவுல் ஒரு எகிப்தியன் என்றும் ஒரு கலகக்காரர்களின் தலைவன் என்றும் எண்ணினான். ஆனால் அப்படியும் இல்லை. இப்பொழுது இந்த பவுல் யார் என்பதை கவனியுங்கள். பவுல் ஒரு எபிரேயனாய் இருந்தாலும் மிக தெள்ள தெளிவாக கிரேக்க மொழியும் பேசக்கூடியவர். அது மட்டுமல்ல, பவுல் ஒரு ரோம பிரஜை. ஒரு குற்றவாளியை அடிப்பது போல சவுக்கால் அடிக்க அவர்கள் சிந்தித்த பொழுது தான் ஒரு ரோமன் என்றும், நியாயம் விசாரிக்கப்படாத எந்த ஒரு ரோமனையும் அவர்கள் அவ்வாறு அடிக்கக்கூடாது என்பதையும் கூறுகிறார். அப்போ சிலர் 22:26-28 வரை பாருங்கள்.
நூற்றுக்கு அதிபதி அதை கேட்டு சேனாபதியினிடத்திற்கு போய் அதை அறிவித்து, நீர் செய்ய போகிறதை குறித்து எச்சரிக்கையாயிரும், இந்த மனுஷன் ரோமன் என்றான். அப்பொழுது சேனாபதி பவுலினிடத்தில் வந்து, நீ ரோமனா எனக்கு சொல் என்றான். அதற்கு அவன், நான் ரோமன் தான் என்றான். சேனாபதி பிரதியுத்தரமாக, நான் மிகுந்த திரவியத்தினாலே இந்த ஸ்லாக்கியத்தை சம்பாதித்தேன் என்றான். அதற்கு பவுல், நானோ இந்த ஸ்லாக்கியத்திற்குரியவனாக பிறந்தேன் என்றான்.
இந்த சேனாபதி முன்னொரு காலத்திலே அடிமையாயிருந்தவன். அவன் கொஞ்சம் கொஞ்சமாய் பணம் சேமித்து வைத்து அவனுடைய விடுதலையை பணம் கொடுத்து வாங்கினவன். ரோம படையிலே அவன் முன்னே வந்து இப்பொழுது ஒரு தலைவனாக இருக்கிறான். ஒரு கலகக்காரன் என்று கொண்டு வந்த இந்த குற்றவாளி பிறப்பிலேயே ஒரு ரோம பிரஜையாக பிறந்திருக்கிறான் என்பதை கேட்கும் பொழுது ஆச்சரியப்படுகிறான். பாருங்கள் அப்போஸ்தலர் 22:29-30 வசனங்கள்.
அவனை அடித்து விசாரிக்கும்படி எத்தனமாயிருந்தவர்கள் உடனே அவனை விட்டுவிட்டார்கள். சேனாபதி அவன் ரோமன் என்று அறிந்து அவனை கட்டுவித்ததற்காக பயந்தான். பவுலின் மேல் யூதராலே ஏற்படுத்தப்பட்ட குற்றம் இன்னதென்று நிச்சயமாய் அறிய விரும்பி அவன் மறுநாளிலே அவனை கட்டவிழ்த்து பிரதான ஆசாரியரையும் ஆலோசனை சங்கத்தார் அனைவரையும் கூடி வரும்படி கட்டளையிட்டு அவனை கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக நிறுத்தினான்.
ஒரு குறிப்பிடத்தக்க மனிதன் தன்னுடைய கரத்திலே இருப்பதை இந்த சேனாபதி கண்டுகொள்கிறான். தெளிவாக கிரேக்க மொழி பேசக்கூடிய படித்த ஒரு மனிதன் என்பதை புரிந்து கொண்டான். எந்த விதத்திலேயும் அவன் தில்லுமுல்லு செய்கிறவன் இல்லை என்பதையும் புரிந்து கொள்கிறான். அவன் ஒரு யூதன் என்றும் மட்டுமல்ல, பிறப்பிலேயே அவன் ஒரு ரோம பிரஜை என்பதையும் அறிந்து கொள்கிறான். இப்பொழுது அவனுக்கு ஒரு உணர்வு வருகிறது. இந்த பவுலை சாதாரண குற்றவாளியை நடத்தியது போல தான் நடத்தப் போவதில்லை. அவன் மேலே சாட்டப்பட்ட குற்றம் என்ன என்பதை சரியானபடி விசாரிக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறான். எனவே பிரதான ஆசாரியர்கள் முன்னிலையிலேயும் அவர்களுடைய ஆலோசனை கூட்டத்தின் முன்னிலையிலேயும் விசாரிக்கும்படியான ஒரு விசாரணையை திட்டமிடுகிறான். பிரியமானவர்களே, எப்படி ரோம சாம்ராஜ்யத்தின் பல இடங்களிலே அவர் கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து செல்லும்படியாக எத்தனை பொருத்தமானவராக, எத்தனை தகுதி பெற்றவராக இருந்தார் என்பதை கவனித்தீர்களா? உலக கண்ணோட்டம் அவருக்கு இருந்தது. அவர் பெற்ற கிரேக்க பயிற்சி உலகத்தின் எந்த பகுதியிலேயும் அந்த நாளிலே ஒரு சாட்சியுள்ள கிறிஸ்தவராக வாழ்வதற்கு அவரை தகுதிப்படுத்தி இருந்தது. அது மட்டுமல்ல, மோசையின் பிரமாணங்களையும் பூரணமாய் கற்று தேர்ந்தவராய் இருந்தார். இது இயேசு கிறிஸ்துவின் முதலாவது வருகையையும் நமது மீட்புக்காக அவர் சிலுவையிலே மரித்ததையும் உயிர் தெழுந்ததையும் சரியானபடி புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கு விளக்க அடிப்படை ஞானத்தை அவருக்கு கொடுத்தது. அது மட்டுமல்ல, ஒரு ரோம பிரஜை என்ற தகுதியானது இப்பொழுது அவர் ரோமாபுரிக்கு செல்வதற்கும் வாசலை திறக்கிறதாயிருக்கிறது. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, கர்த்தருடைய ஊழியர்களே, நம்முடைய பின்னணியம் நிச்சயமாக நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாயிருக்கும் பொழுது நமக்கு உதவி செய்யும்படியாக தேவனே கொடுத்தது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. சிலர் தங்கள் பின்னணியத்தை மறந்து அல்லது மறுத்து அல்லது மறைத்து வாழ்கிறார்கள். ஆனால் தேவன் தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த உலகத்திற்குள்ளே அனுப்பும் முன்னதாகவே எந்தெந்த காலகட்டங்களிலே அவர்கள் எங்கெங்கே பிறக்க வேண்டும், எங்கெங்கே வாழ வேண்டும், எங்கெங்கே பயிற்சி எடுக்க வேண்டும், என்ன பயிற்சி எடுக்க வேண்டும், என்னென்ன பாடுபட வேண்டும், என்னென்ன அனுபவங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை அறிந்து அந்த வழியாகவே அனுப்புகிறார். நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் உங்கள் வாழ்க்கை பின்னணியத்தை திரும்பி பார்க்கும் பொழுது நீங்கள் கடந்து வந்த பாதைகள் ஒவ்வொன்றுமே இன்றைக்கும் நீங்கள் கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்ய, சிறப்பான காரியங்களை செய்ய, கர்த்தருக்கென்று நீங்கள் நிறைவேற்ற வேண்டியவைகளை நிறைவேற்ற உங்களை ஆயத்தப்படுத்திய வழிகள், மார்க்கங்கள், அனுபவங்கள் என்பதை மறந்து போகக்கூடாது. அதை உணர்ந்தவர்களாக இருக்கிற சூழ்நிலைகளை சுற்றி பார்த்து எந்த அளவு கர்த்தருக்காக சிறப்பாக செயல்பட முடியுமோ அப்படி சிறப்பாக செயல்பட உங்களை நீங்களே அர்ப்பணிப்பீர்களா? பவுலப்போஸ்தலனுடைய வாழ்க்கையிலே இன்று நாம் வாசித்த சம்பவங்கள் எல்லாம் நடைபெறுவதற்கு காரணம் பவுலப்போஸ்தலன் ரோமாபுரிக்கு எடுத்துச் செல்லப்பட வேண்டும். அங்கேயும் அவர் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். அது அவருடைய வாஞ்சை, அதுவே தேவனுடைய திட்டமாயும் இருந்தது. உங்களுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தருக்காக நீங்கள் சில காரியங்களை செய்ய வேண்டும் என்ற பாரத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருப்பார் என்றால் அதை குறித்த விருப்பமும் உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால், அவர் உங்களை எடுத்துச் செல்லும் பாதையிலே கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் இருந்தாலும் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே வைத்திருக்கிற நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காகவே இந்த பாதையிலே அவர் உங்களை எடுத்துச் செல்கிறார் என்பதை நீங்கள் ஒருபொழுதும் மறந்து போகக்கூடாது. எனக்குத்தானே இந்த வேதனை, எனக்குத்தானே இந்த சோதனை என்று நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு அனுபவங்களை குறித்தும், ஆண்டவரே எப்படி இந்த அனுபவத்தின் மூலமாய், இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் நான் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியும் என்பதை அவருடைய பாதத்திலே அமர்ந்து கேட்போம் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே அநேகரை நாம் கர்த்தருக்குள்ளே வழி நடத்துவதற்கு அது பயனுள்ளதாய் இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. ஜெபிப்போமா. எங்களை அதிகமாக நேசிக்கிறங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலேயும் பவுலப்போஸ்தலனுடைய வாழ்க்கையிலே அவர் எத்தனையோ உன்னதமான ஊழியங்களை நிறைவேற்றி எருசலேமிற்கு திரும்பி வந்த பொழுது பட்ட பாடுகளை குறித்து நாங்கள் படித்தோம் ஐயா. எங்களுடைய வாழ்க்கையிலையும் எங்களுடைய பின்னணியத்தை நாங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு சிலாக்கியங்களும் பாக்கியங்களும் அனுபவங்களும் பாடுகளும் கூட உம்முடைய நாமத்தை நாங்கள் இன்னமும் அதிகமாக மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும் என்பதை புரிந்து கொண்டோம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற யார் யார் எப்படிப்பட்ட நிலைமைகளிலே இருந்து ஆண்டவரே இந்த சூழ்நிலையெல்லாம் ஏன் இப்படி இருக்கிறது என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரும் வைக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையிலே எப்படி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும், அல்லது எப்படி இந்த சூழ்நிலைகளை உம்முடைய நாம மகிமைக்காக அவர்கள் பயன்படுத்த வேண்டும் என்பதை விவரித்து காட்ட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய இருதயத்தின் கண்களை திறந்திடணும் ஐயா. எங்களை சுற்றி இருக்கிற உலக தரிசனத்தை எங்களுக்கு தாரும். தேவையுள்ள ஆத்மாக்கள் சந்திக்கப்பட எங்கள் வாழ்க்கையிலே பெற்ற அனுபவங்களும் எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் கடந்து வந்த பாதைகளும் எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும். நீர் எங்களோடு கூட அந்த பாதையிலே இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். யாராவது இப்பொழுது சோர்ந்து போய் ஏன் எனக்கு இந்த நிலை என்று மனவேதனையோடும் எரிச்சலோடும் பாரத்தோடும் இருப்பார்கள் என்றால், அவர்களுடைய வாழ்க்கையிலையும் நீர் அவர்களை நேசிக்கிறீர் என்பதையும் அவர்களுடைய வாழ்க்கையிலையும் உம்முடைய நாமத்தை அவர்கள் மகிமைப்படுத்த முடியும் என்பதையும் புரிந்து கொள்ளக்கூடிய பூரண அறிவையும் பரிசுத்த ஆவியானவரின் தெளிவையும் கொடுத்து வழிநடத்த ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். எசேக்கியேல் 34:26. எசேக்கியேல் 34:26.